விவிலிய தேடல் திருப்பாடல் 143.
எனதருமை அன்புள்ளங்களே, 20 நூற்றாண்டில் வாழ்ந்த தலைசிறந்த ஆங்கில எழுத்தாளர் ஜார்ஜ் ஆர்வெல் சமுதாய சிந்தனைகளை தன் எழுத்துக்கள் மூலம் வெளிக்கொணர்ந்த இவர் இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் பிறந்தவர். இவர் எழுதிய அனிமல் ஃபார்ம், மிருகப்பண்ணை, 1984 என்ற இரு புகழ்பெற்ற நாவல்கள் உறுத்தலான பல உண்மைகளை சொன்னதால் பல நாடுகளில் தடை செய்யப்பட்டிருந்தன. முதலாம் இரண்டாம் உலகப் போர்கள் நிகழ்ந்த காலத்தில் இவர் வாழ்ந்ததால் எதிர்காலத்தை பற்றி இவர் கொண்டிருந்த எண்ணங்கள் பெரும்பாலும் நம்பிக்கையற்ற எதிர்மறை எண்ணங்களாகவே இருந்தன. 1984 என்ற நூலில் எதிர்காலத்தை பற்றி ஜார்ஜ் ஆர்வெல் எழுதியுள்ள புகழ்பெற்ற வார்த்தைகள் இன்றைய நம்முடைய விவிலிய தேடலை ஆரம்பித்து வைக்கின்றன. இஃப் யூ வாண்ட் அ பிக்சர் ஆஃப் த ஃபியூச்சர், இமேஜின் அ பூட் ஸ்டாம்பிங் ஆன் அ ஹியூமன் ஃபேஸ் ஃபார் எவர்.
எதிர்காலத்தை பற்றிய ஒரு காட்சி உங்களுக்கு தேவை என்றால், இதோ பூட்ஸ் அணிந்த கால் ஒன்று ஒரு மனித முகத்தின் மேல் எப்போது மிதித்துக் கொண்டிருப்பதை கற்பனை செய்து கொள்ளுங்கள்.
ஜார்ஜ் ஆர்வெல் எதிர்காலத்தை பற்றி எழுதியுள்ள இந்த வார்த்தைகள் திருப்பாடல் 143 நாம் காணும் வார்த்தைகளின் எதிரொலி போல் ஒலிக்கின்றன.
எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான், என்றோ இறந்தொழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான்.
அன்பர்களே, இன்று நாம் சிந்திப்பது திருப்பாடல் 143. இது திருப்பாடல் 142 தொடர்ச்சியே என்பதை நாம் எளிதில் உணரலாம். இவ்விரு திருப்பாடல்களும் உதவிக்காக மன்றாடல் என்ற தலைப்புடன் தொகுக்கப்பட்ட பாடல்கள். சென்ற வாரம் திருப்பாடல் 142 நாம் சிந்தித்த போது எதிரிகளின் வழியாக சாவு தாவீதை சென்றவிடமெல்லாம் துரத்தியதென்று சிந்தித்தோம். திருப்பாடல் 143 எதிரிகளால் விளைந்த துன்பங்களை தாவீது பட்டியலிட்டுள்ளார். ஆனால் இம்முறை தாவீது எதிரி என்று குறிப்பிடுவது அவரது அன்பு மகன் அப்சலோம் என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகின்றனர். அன்பு இதயங்களே, 142, 143 என்ற இரு திருப்பாடல்களுக்கும் பொதுவான பல அம்சங்கள் இருந்தாலும் திருப்பாடல் 142 இல்லாத சிறப்பு அம்சங்கள் சில 143 இருப்பதை காண முடிகின்றது. எப்பக்கமும் இடர்கள் சூழ்ந்தாலும் இறைவன் தன்னை நிச்சயம் காப்பார், எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுவிப்பார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை தாவீது இந்த பாடலில் வெளிப்படுத்துகின்றார். இதோ அன்பர்களே, திருப்பாடல் 143 ஒரு சில சொற்றொடர்கள்.
ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டிற்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான், என்றோ இறந்தொழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான். பண்டைய நாட்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடையச் செய்யும், ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும், ஏனென்றால் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன்.
நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்த மனசஞ்சலத்தில் மறித்திருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே.
பண்டைய நாட்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன்.
அன்பு இதயங்களே, தாவீது இந்த வார்த்தைகளை சொல்லும் வேளையில் தனது தனிப்பட்ட வாழ்வில் இறைவன் செய்த அற்புதங்களை மட்டுமல்ல, இஸ்ரேல் மக்களின் விடுதலை பயணத்தையும் தன்னுடைய நினைவில் அசை போட்டிருக்க வேண்டும். தாவீதின் மனநிலைக்கு நேர்மாறாக அமைந்திருந்தது இஸ்ரேல் மக்களின் மனநிலை. இறைவனின் செயல்களை அற்புதங்களாக காண அவர்கள் மறுத்தார்கள். அவர் செய்த அற்புதங்களை அடிக்கடி மறந்தார்கள் என்று நாம் விடுதலை பயண நூலில் காண்கிறோம். பாரவோனின் அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்த இஸ்ரேல் மக்களை இறைவன் அற்புதமாக எகிப்திலிருந்து தப்ப வைத்தார். துரத்தி வந்த பாரவோனின் படைகளிலிருந்து மீண்டும் அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு இறைவன் செங்கடலையே இரண்டாக பிளந்தார். இவற்றைக் கண்டு இஸ்ரேல் மக்கள் யாவே இறைவனை பாடி போற்றினர். ஆனால் ஒரு சில நாட்களில் பாலைவனத்தில் அவர்கள் பசியால் வாடியபோது, இப்பாலைவனத்திலே மடிந்து போகவா எங்களை இங்கு கூட்டி வந்தீர் என்று மோசேயிடம் முறையிட ஆரம்பிக்கின்றனர். வலிமை மிக்க பாரவோனின் பிடியிலிருந்து தங்களை மீட்ட இறைவனுக்கு தங்களது பசியை போக்குவது மிக எளிதான செயல் என்பதை இஸ்ரேல் மக்களால் நினைத்து பார்க்க முடியவில்லை. அம்மக்கள் நன்றி மறந்து நம்பிக்கை இழந்து எழுப்பிய முறையீடுகளை இறைவன் பொருட்படுத்தாமல் அவர்கள் பசியை போக்க வழி செய்தார். இன்னும் சில நாட்களில் அவர்கள் மீண்டும் தாகத்தால் வாடியபோது மீண்டும் முறையீடுகள் எழுந்தன. மீண்டும் இறைவன் அம்மக்களின் தாகம் தீர்க்க அற்புதங்கள் செய்தார். அன்பு இதயங்களே, பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்த நம்பிக்கை குறைவு புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தொடர்ந்தது. இறைவாக்கினர்களுக்கு பதில் இறைமகன் இயேசுவே மன்னகம் வந்தார். பல்வேறு அருள் அடையாளங்களையும் செய்தார். இருப்பினும் இவர் தச்சன் மகனல்லவா, நம்மிடையே வாழும் மரியாவின் மகனல்லவா என்றே மக்கள் சொன்னார்கள். வானத்திலிருந்து எங்களுக்கு அறிகுறி காட்டும் என்றுதான் அவரிடம் கேட்டார்கள். மக்களை விடுங்கள், 3 ஆண்டுகள் இயேசுவுடனேயே வாழ்ந்த சீடர்களின் நிலை என்ன? அதுவும் இதேதான். நீரில் நடந்து வந்த இயேசுவை நம்பி தண்ணீரில் இறங்கிய பேதுரு சீடர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. சூழ்ந்து வந்த அலைகளைக் கண்டு பயந்த பேதுரு முன்னே இருந்த இயேசுவை காண மறந்தார். இதை நாம் மத்தேயு நற்செய்தியில் இவ்வாறு வாசிக்கின்றோம்.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 14. பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார்.
என் கிருபை உனக்கு போதும், இந்த மண்ணிலே என்ன வேண்டும் சொல், ஒரு போதும் உன்னை மறவேன், உன் நிழலைப் போல உன்னை தொடர்வேன் நான். என் கிருபை உனக்கு போதும்.
எனதருமை அன்புள்ளங்களே, தாவீது துன்பச் சூழல்களிலும் இடர்களிலும் சிக்கித் தவித்தார். ஆனால் எல்லா நேரங்களிலும் இறை உதவியை கேட்டார், பெற்றார். துன்பங்களைக் கண்டு தடுமாறாத மனிதர்கள் இல்லை. தாவீதும் மலைபோல் தன்முன் நிற்கும் துன்பங்களைக் கண்டு முதலில் தடுமாறினாலும் முற்காலத்தில் இறைவன் தன் வல்ல செயல்களால் தன்னை காப்பாற்றிய தருணங்களை நினைத்து பார்த்தார். எனவேதான் திருப்பாடல் 143 ஆரம்ப வரிகளிலேயே யாவை மீது அவர் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தி அவர் இவ்வாறு பாடியிருக்கின்றார்.
ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும், நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டிற்கு செவிசாய்த்தருளும், உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும்.
அன்பு இதயங்களே, காலங்கள் மாறுகின்றன, மனிதர்கள் மாறுகின்றனர், ஆனால் துன்பங்கள் மாறுவதில்லை. தாவீதைப் போலவே நாமும் துன்பங்களின் மத்தியில்தான் வாழ்கிறோம். ஆனால் தாவீதைப் போன்று அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்குள்ளதா என்பதுதான் கேள்வி. நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, கடவுள் என்ன மட்டும் ஏன்தான் இப்படி சோதிக்கிறாரோ என்று பெரும்பாலான மனிதர்கள் புலம்புகிறார்கள். சிலர் இறைவனையே சபிக்கிறார்கள். அன்பு இதயங்களே, வாழ்வென்ற கொடையை நம் ஒவ்வொருவருக்கும் அளித்து நம் வாழ்நாட்களை நன்மைகளால் நிறைத்திருக்கும் இறைவன் நமக்கு அன்றாடம் வருகின்ற பிரச்சினைகளை தீர்த்து வைக்க மாட்டாரா? பிரச்சினைகள் துயரங்கள் என்ற அலைகள் எழும்போது பேதுருவைப் போல் அந்த அலைகளில் நம் கவனத்தை செலுத்திவிட்டு அருகிலேயே ஆண்டவனும் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடுகின்றோம். எப்போதோ நான் வாசித்த ஓர் உவமை கதை இப்போது என் நினைவுக்கு வருகின்றது. மனிதன் ஒருவன் தன் வாழ்க்கை பயணத்தை திரும்பி பார்க்கிறான். பயணத்தில் கடவுள் தன்னோடு நடந்து வந்ததற்கு சான்றாக பாதை முழுவதும் 2 ஜோடி காலடி தடங்கள் பதிந்திருந்தன. அவனுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு சில நேரங்களில் அந்த பாதையில் 1 ஜோடி காலடி தடங்களே இருந்ததை பார்க்கிறான். நினைவுபடுத்தி பார்த்தபோது அந்த நேரங்களெல்லாம் அவன் அதிக துன்பத்தில் போராட்டத்தில் கஷ்டப்பட்ட நேரங்கள் என்று கண்டுபிடிக்கிறான். உடனே கடவுளிடம், துன்ப நேரத்தில் என்னை தனியே விட்டுவிட்டு போய்விட்டீர்களே, இது உங்களுக்கே நியாயமா என்று கடவுளிடம் முறையிடுகின்றான். கடவுள் பொறுமையாக அந்த மனிதனுக்கு பதில் சொல்கின்றார்.
மகனே, பெரும் அலைகளாய் துன்பங்கள் வந்தபோது ஒரு ஜோடி காலடி தடங்களே இருப்பதை பார்த்துவிட்டு அவசர முடிவெடுத்து விட்டாய். அந்த நேரத்தில் உன்னை விட்டு நான் எங்கும் போகவில்லை, உன்னை தூக்கிக் கொண்டு நடந்தே.
இது கடவுள் தந்த பதில். அன்பு இதயங்களே, துயர நேரங்களில் நம்மை இறைவன் தூக்கி சுமப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்வு பயணத்தை மேற்கொள்ள தாவீதுடன் இணைந்து உருக்கமாக வேண்டுவோம்.
இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.